அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி, உங்களும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறதுனா ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மளோட பாட்காஸ்ட் டாபிக் எதுவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தை பற்றி இருக்க போதுன்னு மிக சமீபத்தில் படித்து முடித்த ஒரு புத்தகம், ரொம்ப அழகான ஒரு புத்தகம், சிறப்புமிக்க ஹிஸ்டாரிக்கல் நாவல். இதுக்கு முன்னாடி நான் படித்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா, கல்கி அவர்களோட பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு கூஸ் பம்ஸ் இருந்தது இந்த புக்கில். அந்த புத்தகம் படிக்கும்பொழுது எந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்ததோ அதே உணர்வு இதை படிக்கும் பொழுது இருந்தது. அதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயம். அப்படி என்ன புத்தகம் பாராளுமன்ற பிரதிநிதி, அதுவும் எங்க தொகுதியை சார்ந்தவர் நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு எழுத்தாளரை பாராளுமன்ற உறுப்பினராக பெற்றதற்கும் எங்களுக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு. முதன் முதல்ல இந்த வீரயுக நாயகன் வேள்பாரி வந்து ஆனந்த விகடனோட இதழில் 111 வாரம் கண்டினியூஸா ஒரு சீரீஸா வெளியில வந்தது. இதோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு பின்னாடி இதை ஒரு புத்தகமாவே விகடன் போட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நீங்க அந்த நம்ம பொன்னியின் செல்வன் படிக்கும்பொழுது என்ன மாதிரி, அதாவது என்ன மாதிரி ஒரு தொடரா வந்து அதுக்கப்புறம் புத்தகமா வெளியானதோ அதே மாதிரி தான் இந்த வீரயுக நாயகன் வேள்பாரியும் வெளியில வந்திருக்கு. 50-70 வாரங்களா தான் முத முதல்ல பிளான் பண்ணப்பட்டது இந்த புத்தகம். பின்பு அதுக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்துட்டு இந்த 50-70 வாரம்ன்றது 111 வாரமா கொண்டு செல்லப்பட்டது. இதை வந்து 111 வாரத்திலேயே முடிக்க வரலாறு முக்கியத்துவம் என்ன மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்ததோ அந்த மொத்த ஸ்டீரியோடைப்பையும் உடைச்சு ஒரு புது பாரி உங்களுக்கு முன்னாடி நிற்பார். இதை படித்து முடித்த பிறகு அந்த மாதிரி ஒரு அழகான நரேஷன் சு வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து மிக தெளிவா இந்த நடையை கொண்டு போயிருப்பார். ரொம்ப அழகான விஷயங்கள். இப்போ ஒரு ஒன் லைனர் பார்ப்போம். கதை எதை சார்ந்து இருக்குது அப்படின்றது, பரம்புன்னு ஒரு நாட பாரி ஆண்டுட்டு வரான். இதுல அவனுக்கு கீழே 30 மேற்பட்ட குடிகள் ஒன்றா கூட்டா இருக்காங்க. பரம்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த பரம்புல பல செல்வங்கள் நிறைந்திருக்கு. இதை கவர்றதுக்காக மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் போர் தொடுக்கிறாங்க. இந்த போர்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த கதை. உங்களுக்குமே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல, ஒரு 3 பேரரசர்கள் ஒரு குறுநில மன்னனோட சண்டை போடுறாங்க. இதுல யார் ஜெயிப்பாங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல, நீங்க சேர சோழ பாண்டியர் மன்னர்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கு மாறாக நிகழ்றதா இந்த கதை. உங்க எல்லாருக்குமே ஒரு இன்னொரு வினா இருக்கலாம், இது வந்து உண்மை சம்பவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான். கேரக்டர்ஸை பொறுத்த மட்டும் பாரி அவர்கள் உண்மையாகவே அரசராக ஒரு குறுநில மன்னராக இருந்தது எல்லாமே உண்மைதான். ஆனா இங்க நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே கற்பனை தான். இதுல ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் ஹிஸ்டாரிக்கலா வர்ற கேரக்டர்ஸ். மிச்சப்படி இந்த புத்தகத்துல இருக்க பல கேரக்டர்ல மெஜாரிட்டி ஆஃப் தி கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு கற்பனையாவே எடுக்கப்பட்டதான். சு வெங்கடேசன் அவர்களோட கற்பனை சார்ந்தது எல்லாமே. இந்த கதைப்படி பாத்தீங்கன்னா, ஒரு 4 பேர் உண்மையாகவே இருந்திருக்காங்க. 1 வேள்பாரி அவர்கள், 2 கபிலர். புலவர் கபிலர் நம்ம எல்லாத்துக்குமே அறிந்தவர். அவர் இந்த கதையில மிக முக்கியமான ஒரு கேரக்டர்ல வருவார். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா, பாரியோட 2 பெண்கள் அங்கவை சங்கவை இங்க பேர் வச்சிருப்பாங்க. ஆனா ஹிஸ்டாரிக்கல்ல வந்து அவங்களுக்கு அங்கவை சங்கவைன்னு பேர் கிடையாது, 2 பெண்கள் இருந்ததாக கல்வெட்டு குறிப்புகள் எல்லாம் சொல்லுது. பட் இதுல 2 பெண்களும் வருவாங்க. இதுதான் உண்மையான கேரக்டர்ஸ், மிச்சது எல்லாமே கற்பனை கதைகள். அப்கோர்ஸ் இதுல பல மன்னர்களோட பேருமே வரும், சேர சோழ பாண்டிய மன்னர்களோட பேர். இது எல்லாமே உண்மையான பெயர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இவர்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேள்விக்கு என்னோட பதில் என்னவா இருக்குன்னு கேட்டனா, இல்ல. அவர்கள் எல்லாருமே வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு கற்பனையா உள்ள கொண்டு வந்திருக்காரு. இதுதான் எனக்கு தெரிந்த வரலாற்று உண்மை. பட் அப்கோர்ஸ் இது தவறாக இருந்ததுன்னா நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும் தமிழர்களோட நாகரீகம், சிந்தனை, மரபு, இயற்கை, அறிவு, விஞ்ஞானம், கலை இயக்கிய நுந்திரன், வீரம், காதல், வாழ்வுன்னு பல வரலாற்று பிணைவுகளை கொண்டதான் இந்த கதை. இந்த புத்தகத்துல வந்து ஒரு நரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து கபிலரும் அவர்களை சார்ந்தவங்களும் போகும்பொழுது அதற்கு வந்து சு வெங்கடேசன் ஐயா அவர்கள் கொடுத்திருக்க டீடைல்ஸ், ஒரு மரத்தை பத்தி பேசினா அந்த மரத்தை பத்தி ஒரு வியக்கத்தக்க வகையில வந்து ஏதாவது ஒரு டீடைல்ஸ் கொடுக்கறது. இது மட்டும் இல்லாம நம்மளோட உணவு பழக்கம், மருத்துவம், மூலிகை இதை பற்றி எல்லாம் அவர் கொடுத்திருக்க குறிப்பு வந்து வியக்கத்தக்க வகையில இருக்கும். தமிழ் குடி இவ்வளவு சிறப்பு மிக்கதா அப்படின்றது ஒவ்வொரு எபிசோட் படிக்கும் பொழுதும் அந்த ஃபீலிங் நம்மளுக்கு வந்து நிற்கும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே கோயிலுக்கு போகும்பொழுது ஒரு மிருகம் வந்து எல்லா தூண்லையுமே இருக்கும். அது பேர் வந்து யாழி. இந்த மிருகம் வந்து இருந்ததற்கான குறிப்பே கிடையாது. ஆனா இதை பத்தி இந்த வேள்பாரியில வந்து சு வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து இதை பத்தி பேசுறாரு. முக்கியமா வந்து கபிலர்கிட்ட வந்து வேள்பாரி வந்து பிரீஃப் பண்ணும் பொழுது அவர் சொல்றாரு, யாழின்னு ஒரு விலங்கு இருந்ததாகவும் அந்த விலங்கு வந்து கற்பனை இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. இந்த காட்டுக்குள்ள இருக்க யானைகள் வந்து எல்லா இடத்திற்கும் போயிட்டு வரும், ஆனா அந்த யாழி காடுன்னு சொல்லப்படுற இடத்திற்கு மட்டும் போகவே போகாது. ஏன்னா இந்த யாழிக்கு வந்து யானை அவ்வளவுமா பயப்படும், இருக்கிறதுலே ஞாபக சக்தி ஜாஸ்தி இருக்குது இந்த யானைகளுக்கு தான். சோ அப்படி ஒரு யாழி இருந்ததாகவும் யானை வந்து அந்த காட்டுப்பகுதிக்குள்ள போகாததையும் ஒரு குறிப்பா சொல்லுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த டீடைல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திசைவேலர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். இவர் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வானவியல், நீங்க பொதுவா அந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் இது எல்லாமே எப்படி அமையுது, இதை பேஸ் பண்ணி நம்மளோட நாட்குறிப்புகள் எப்படி மாறுச்சு அப்படின்றதுக்கு அமேசிங்கான ஒரு டீடைல்ஸ் கொடுத்திருப்பாரு. ஒவ்வொரு நுட்பமா இந்த கிரகம் இங்க இருந்ததுன்னா எந்த மாதிரி பலன்கள் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு கேரக்டர்களுக்கும் உண்டான முக்கியத்துவம் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ல தமிழ் கலாச்சாரத்துல இருந்த விஷயங்களை பத்தி பேசும் பொழுது அவ்வளவு வியக்கத்தக்க வகையில இருக்கும். இப்ப நம்ம பாரி அவர்கள், எனக்கு வியப்பா தெரிஞ்ச விஷயங்கள் என்ன, இந்த நாவலை படிக்கும் பொழுது பாரி அவர்கள்னு சொன்னா பல பல கேரக்டர்ஸ் அவரை பத்தி பிடிச்ச மாதிரி இருக்கலாம். எனக்கு ஞாபகம் வர விஷயங்கள், இந்த பாட்காஸ்ட் பண்ணும் பொழுது என் நினைவில் வரும் விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தொகுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். ரெண்டு விஷயத்த பத்தி பேசுறேன். பாரி ஒரு நல்ல தலைவனை எப்படி இருந்தது, அதே மாதிரி பாரி வந்து போர் நுண்ணறிவு படைத்ததுல வந்து எப்படி இருந்தது, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டா எப்படி இருந்தாரு, ஆக்ட் பண்ணாருன்றத பத்தி ஒரு சின்ன ஒரு பிரீஃப் கொடுத்துட்டு இந்த பாட்காஸ்ட் முடிக்கிறேன். முதல் விஷயம், பாரி ஒரு நல்ல தலைவனா எப்படி விளங்கினா அப்படின்றத பத்தி நான் பேசுறேன். இன்றைக்கு நம் வாழும் காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தின அதே முறையை தான் இன்றைக்கு நம்மளுடைய அரசியல்வாதிகளும் இங்கே பயன்படுத்துறாங்க. அதாவது டிவைட் அண்ட் ரூல். நம்ம பல ஜாதிகளாகவும் பல மதங்களாகவும் பிரிக்கப்பட்டு நம்ம ஆளப்பட்டு வந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயங்கள் தான். ஆனா பாரி ஒரு சிறப்பான தலைவனா எங்க விளங்குறான்னு பாத்தீங்கன்னா, பாரி ஆட்சி செய்து கொண்டு வரும் அந்த பரம்பு நாட்டில் பாத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட குடிகள் இருக்கு. இந்த 30க்கும் மேற்பட்ட குடிகளை ஒன்னா அரவணைச்சு அழகா ஆட்சி பண்ணிட்டு வரான். இந்த மொத்த குடிகளும் பாத்தீங்கன்னா பாரி மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட், அவ்வளவு பெரிய ட்ரஸ்ட். பாரி என்ன சொன்னாலும் அதை தவிர்க்காம செய்யக்கூடிய மனநிலையில் இருக்காங்க. அப்ப அவர் எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு, ஒரு நல்ல தலைவனா இருந்திருப்பாரு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஒவ்வொரு குடிகளுக்கும் பாரி அவர்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்தை வந்து இந்த நாவல் ரொம்ப அழகா பிரீஃப் பண்ணும். எல்லா மக்களும் என்னோட மக்களா பாக்குறதுன்றதான் ஒரு நல்ல தலைவனோட ஒரு குணம். அந்த குணாதிசயம் பாரிக்கு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுச்சு எனக்கு. அதே மாதிரி ஒரு தலைவனா எங்க மிக சிறப்பா பாரி நிப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த காடு மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, விலங்குகள் மரங்கள் எல்லாத்திற்கும் உடையது அப்படின்றத ஒரு அழகான எக்ஸாம்பிளோட சொல்லுவாங்க. ஒரு குறிப்பா சொல்லணும்னா நம்ம இன்னைக்கு தேவாங்குன்னு சொல்லப்படுற விலங்கு, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டரா இருக்கும் இந்த வேள்பாரியோட நாவல்ல. முன்பிருந்த காலகட்டத்துல வந்து இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த குடியில. இந்த விலங்கு வந்து முன்பு தெய்வ வாக்கு விலங்கு அழைக்கப்பட்டு வந்தது, பின்னாடி இதுதான் மருவி தேவாங்கு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த விலங்குக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா தேவாங்கு இல்ல தெய்வ வாக்கு விலங்கு என்ன பண்ணுவோம்னா வடக்கு நோக்கி தான் உட்காரும், அதாவது நார்த ஃபேஸ் பண்ணி உட்காரும். அப்போ இருந்த காலகட்டத்தில், இந்த போர் நடக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சேரச்சோழ பாண்டியர்களுக்கு மத்தியில வந்து யார் வணிகத்துல சிறப்பா வராங்க அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்த காலகட்டத்தில் இந்த திசை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சவால் இருந்தது. இந்த சவாலை எப்படி சரி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா தெய்வ வாக்கு விலங்கு வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வருது. ஒரு குழு அனுப்பி அவங்க காட்டுக்குள்ள இருக்க இந்த தெய்வ வாக்கு விலங்கு பாண்டிய நாட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. இப்போ இந்த விலங்கை எடுத்துட்டு வந்துடுறாங்க, அதை எப்படி மீட்டு கொண்டு வராங்கன்றதுதான் முதல் சண்டையே நடக்குது. சோ ஒரு மனிதருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு விலங்குக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்தாலும் மொத்த குடியும் ஒன்னா நின்னு சண்டையிட்டு அந்த விலங்கை எப்படி மீட்டு வராங்க அப்படின்றதுதான் முதல் முறையா நடக்கிறது. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த காடுகளுக்கா இருக்கட்டும், இல்ல காட்டில் வாழும் விலங்குகளுக்கா இருக்கட்டும், இல்ல அங்கிருக்கும் மரங்களுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் ஒரு லீடரா ஒரு தலைவனா கொடுக்கிறாரு. அதே மாதிரி இந்த போர் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம், இந்த கடைசி போர் நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீலன்னு சொல்லப்படுற தன்னோட குடியில இருக்க ஒரு வீரனை வந்து அவங்க கடத்திட்டு போயிடுறாங்க மூவேந்தர்கள். அவங்கள மீட்டு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த போரே நடக்குது. இதுக்கு என்ன மாதிரி தந்திரம் யூஸ் பண்றாங்கன்னா, எப்பவுமே வந்து பாரி வந்து தன்னோட டெரெயின்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, தன்னோட நிலத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ அவரை வந்து சமநலத்துக்கு கொண்டு வந்து சண்டை போட வைக்கணும் அப்படின்றத அந்த மூவேந்தர்கள் மனிதர்களோட யோசனையா இருக்கு. சோ அதற்காக நீலன் ஒருத்தர் கொண்டு போன பிற்பாடும் ஒரே ஒரு உயிருக்காக மொத்த 30 குடிகளும் ஒன்றாய் சேர்ந்து போரிட்டு மூவேந்தர்களை ஜெயிச்சு அந்த நீலனை கொண்டு வர்றதா ஒரு கதையா இருக்கு. இதுதான் கடைசி போருக்கான காரணமாகவும் இருக்கு. அதுல வந்து நீலனை மீட்காம இந்த போர் முடியாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து அப்படியே ஒரு கூஸ்பம்ஸ் வரும் ஒரு மொமெண்ட் தான் நான் சொல்லுவேன். புத்தகத்தை படிக்கும் பொழுது அவ்வளவு அழகா நேர்த்தியா எழுதப்பட்டிருக்கும். நீங்க அந்த போர்ல நீங்க உங்களை கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு வேற மாதிரி ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போவீங்க. இப்போ இந்த பாட்காஸ்ட் ரொம்ப லெங்தியா போயிட்டு இருக்கு, ஆனா இந்த கடைசி குறிப்போட நான் முடிக்கணும்னு நினைச்சேன். அதாவது போரை பத்தி பேசாம இந்த நாவல் முற்று பெறாது. சோ முக்கியமா வந்து இந்த போரோட குறிப்புகள் சு வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு குறிப்பும் இந்த அளவுக்கு ஒரு போர் குறிப்பு கொடுத்திருக்க ஒரு புத்தகத்தையோ இல்ல வந்து ஒரு நிகழ்வையோ நான் பார்த்தது கூட கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடைசியில இருக்க ஒரு 10-15 எபிசோட்ஸ் வந்து போர்லயே தான் போகும். ஒவ்வொரு போர் குறிப்பும் அதாவது அவங்க யூஸ் பண்ற வெப்பன்ஸ் என்ன மாதிரி வெப்பன்ஸ் அவங்க என்ன மாதிரி வந்து தந்திரங்கள் யூஸ் பண்றாங்கன்றது அவ்வளவு அழகா ஒரு நுண்குறிப்போட கொடுத்திருப்பாரு. சோ பாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒரு நுண்ணறிவு பெற்றவரா வந்து எவ்வளவு சிறப்பா செயல்படுறாரு அப்படின்றத பத்தி இப்ப பேசுவோம். மூவேந்தர்களோட காளான் படையா இருக்கட்டும் இல்ல வந்து வில் படையா இருக்கட்டும் யானை படையா இருக்கட்டும் குதிரை படையா இருக்கட்டும் மிகப்பெரியது. அதாவது ஒரு வேந்தர் கிடையாது, 3 பெரிய வேந்தர்கள் தங்களோட படைகளை மொத்தமா கொண்டு வந்திருக்காங்க. இதுல 1/10 கூட பாரியோட படைகள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எந்த மாதிரி தந்திரங்கள் செய்தாதான் இந்த மூவேந்தர்களை ஜெயிக்க முடியும், அப்ப அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்றது தான் இந்த போர்ல ரொம்ப அழகா ஒவ்வொரு நாளும் நடக்கும் போரை வந்து அவ்வளவு டீடைல் பண்ணிருப்பாரு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாரி வந்து தன்னோட கூட இருக்கும் பயணிக்கும் ஒவ்வொருவர்களுக்கும் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாரு. நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்றது பாரியோட சிந்தனையாவே இருக்காது இந்த போர் முழுக்க. குறிப்பா தான் பக்கத்தில் இருக்கும் யாராவது வந்து ஏதாவது ஒரு சிந்தனை ஒரு ஐடியா ஒண்ணு வந்ததுன்னா அது சரியா இருக்கும் பட்சத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யோசிக்காம இருப்பாரு. இதுவும் வந்து பாரி ஒரு நல்ல ஒரு தலைவன் அப்படின்றத நிறைய இடத்துல அந்த போர் முடிகிற வரையும் அது காட்டும். இந்த போர் தந்திரங்கள் அவர் பயன்படுத்துறதுல போர் முடிகிற வரையும் பாத்தீங்கன்னா இந்த குடி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தந்திரங்கள் பயன்படுத்தும். அதாவது ஒரு நாள் வந்து தண்ணீர் பயன்படுத்துதுன்னா ஒரு நாள் காற்று ஒரு நாள் தீ விலங்குகள் பல விஷயங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு நாட்களும் மூவேந்தர்கள் படையை வந்து முறியடிச்சுக்கிட்டே வருவாங்க. இவங்க என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்றது கடைசி வரையும் இந்த மூவேந்தர்கள் படையால கணிக்க கூட முடியாது, யோசிக்கவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்றைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்களா போர் நடக்கும் பொழுது இந்த போர்ல பின்வாங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு சொல்லிட்டு இதுல ரொம்ப அழகா சு வெங்கடேசன் அதை வந்து விளக்கியிருப்பாங்க. அதாவது போர் நடக்கும் பொழுது இந்த மூவேந்தர்களோட குதிரைப்படையை வந்து எப்படி பாரியோட படை வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த போர் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள நடக்குது. அங்க நிறைய சின்ன குறுகிய கற்கள் இருக்கு, அந்த கற்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. பாரியோட குதிரைகள் எல்லாமே காட்டுல பழக்கப்பட்டதுனால இந்த பர்டிகுலரான நிலம் வந்து அதுக்கு சூட்டபிளா இருக்கு. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா பாரி தன்னோட குதிரைகளுக்கு வந்து இந்த போருக்கு முன்னாடியே ஒரு குழம்பு போடுறாரு, அதாவது ஷூ மாதிரி. அது வந்து மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டதா இருக்கு. ஸோ அதனால குதிரைகள் வந்து இந்த மாதிரி மண்ணுல வந்து டிராவல் பண்றதோ இல்ல இந்த கற்கள் இருக்கதோ அதோட பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி இருக்கு. ஆனா மூவேந்தர்களோட குதிரைப்படைகளுக்கு வந்து இதுதான் முதல் முறையா இந்த மாதிரி ஒரு கற்கள் இந்த மாதிரி ஒரு நிலத்தை ஃபேஸ் பண்றப்போ ரொம்ப பெரிய சேலஞ்ச் இருக்கு. இதை எப்படி பாரியோட படை யூஸ் பண்ணுது அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த குதிரைப்படை வரும் பொழுது எப்படி சோர்வடைய வைக்கணும் அப்படின்றதுக்காக பாரியோட படை பின்னோக்கி ஓட ஆரம்பிக்குது. இதை துரத்திக்கிட்டே வர மூவேந்தர்களோட படை வந்து கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி வந்த பிறகுதான் வந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சின்ன சின்ன குறுகிய கற்கள் வந்து குதிரையோட கால்கள் அடிக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குதிரைகளால ஓட முடியாம நின்று போயிடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்புறம் இந்த குதிரைப்படை அவங்களை திரும்ப தாக்குது, விட்படை திரும்ப தாக்கி எப்படி குதிரைப்படையை மொத்தமா அழிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப அழகா விவரிச்சிருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அழகா சின்ன குறிப்புகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி எப்படி யானைப்படையை தாக்கி அழிக்கிறாங்க, எப்படி வில்படையை தாக்கி அழிக்கிறாங்கன்ற மாதிரி பல குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ரொம்ப அழகான ஒரு கதை, கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு கதை. உங்களுக்கு சப்போர்ட் தமிழ் கலாச்சாரம் இல்ல வரலாறு நம் குடியின் சிறப்பு மொழியின் சிறப்பு இதெல்லாம் பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த நாவல் கண்டிப்பாக பிடிக்கும். இதுவும் சினிமாவாக வெளிவரக்கூடிய தகுதி உள்ள ஒரு நாவல் தான். இந்த நாவல் படமா வெளியில வந்ததுன்னா பாகுபலியோட ஒரு பெரிய படமா இருக்கும்ன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு இத படமா எடுக்கும் பொழுது ஒரு ஸ்கிரிப்ட் கூட தேவைப்படாது, ஏன்னா அவ்வளவு டீடைல்ஸ் சு வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து புத்தகத்திலேயே எழுதியிருப்பாரு. இந்த கதையை கண்டிப்பா படிங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதும் எனக்கு எழுதி அனுப்புங்க. இப்ப நம்மளோட பாட்காஸ்ட் இந்தியாவோட டாப் பாட்காஸ்ட் தளங்கள் அனைத்துலயுமே அவைலபிளா இருக்கு அண்டர் தி பேனர் தி எம்பிஸ் தமிழ் பாட்காஸ்ட். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லயும் அதே பேர்லயே தி எம்பிஸ் தமிழ் பாட்காஸ்ட். இன்ஸ்டாகிராம்ல குறிப்பா நான் நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கேன், நீங்க அதையும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் லீவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு மெயில் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா தி எம்பிஸ் பாட்காஸ்ட் @gmail.com நீங்க வந்து எனக்கு மெயில் அனுப்பலாம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி உங்களோட கலீக்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட உங்களை சந்திக்க சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MP. வணக்கம், வாழ்த்துக்கள்.